أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وبعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. صلى الله على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري، واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني. قنية القرية والهلين الله بريار لال إمام محمد بن إسماعيل البخاري رحمه الله அவர்கள் நபிமொழிகளிலிருந்து ஒரு ஆழமான ஆய்வு செய்து தொகுத்த இந்த சஹீஹ் என்ற இந்த கிரந்தத்திலிருந்து அதன் மிக முக்கிய பகுதியாகிய இறுதி பகுதி கிதாபு தௌஹீத், அல்லாஹுவை நாம் எப்படி ஏற்றுக்கொள்வது, நம்பிக்கை கொள்வது, அல்லாஹுடைய சிஃபாத்துகளை பண்புகளை நாம் எப்படி நம்பிக்கை கொள்வது என்ற அந்த பகுதியிலிருந்து ஏழாவது அமர்விலே நாம் இன்று இருக்கின்றோம். இதற்கு முன்பு ஆறு அமர்வுகள் இந்த பாடத்திலிருந்து, இந்த பகுதியிலிருந்து கழிந்திருக்கின்றன. இப்போது இன்ஷா அல்லாஹ் ஏழாவது அமர்வு. இன்றைய பாடத்தின் தொடக்கத்திலே இமாம் அவர்கள் மூன்று வசனங்களை குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று, வஹுவல் அஸீஸுல் ஹகீம். இரண்டாவது, சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன். மூன்றாவது, வலில்லாஹில் இஸ்ஸத்து வலிரசூலிஹி. அதற்கு பிறகு, வமன் ஹலஃப பிஇஸ்ஸத்தில்லாஹி வஸிஃபாத்திஹி என்ற ஒரு வாக்கியத்தை கொடுக்கின்றார்கள். அதற்கு பிறகு இரண்டு ஹதீஸுகளையும், மூன்று ஹதீஸுகளை இமாம் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். இப்போது ஒவ்வொரு விஷயமாக நாம் பார்ப்போம். அல்லாஹ் தபாரக வ தஆலா அல் குர்ஆனை இறக்கியதின் நோக்கம் என்ன? அல் குர்ஆனின் மூலமாக அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு அவனை பற்றிய, தன்னை பற்றிய அறிமுகத்தை கொடுக்கின்றார். உங்கள் இறைவனாகிய அல்லாஹ் என்பவன் யார், அவன் எதை விரும்புகிறான், அவன் எதை விரும்பவில்லை, நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எதை செய்ய வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது, எதை செய்யக்கூடாது, இதற்கு ஆதாரமான சான்றுகள், அல்லாஹுவின் விருப்பப்படி நடந்தவர்களுடைய முடிவு என்ன, அல்லாஹுவின் வெறுப்பிற்கு உரியவர்களுடைய முடிவு என்ன ஆயிற்று என்பதைத்தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். அதே விஷயத்தை தான் மேலதிக விளக்கமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலே நாம் காண்கிறோம். இப்போது இந்த பாடத்திலே நாம் படிக்க வேண்டிய அந்த விஷயம் என்ன என்றால், குறிப்பாக முதலாவது சொன்ன விஷயம், அதாவது அல்லாஹுவை அறிந்து கொள்வது, அல்லாஹுவை அவனுடைய சிஃபாத் சொல்லுங்க, சிஃபாத்
சிஃபத்தும் என்ற ஒருமையிலிருந்து பன்மை சிஃபாத். அவனுடைய பண்புகளோடு அறிவதுதான் அல்லாஹுவை அறிவது. அல்லாஹுவை அறிவது எப்படி? அல்லாஹுவை அவனுடைய பண்புகளோடு அறிவது, அவனுடைய சிஃபத்துகளோடு அறிவது. அப்ப அல்லாஹுடைய சிஃபத்தை ஏற்றுக்கொள்வது, நம்பிக்கை கொள்வது அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வது. அல்லாஹுடைய சிஃபத்தை மறுப்பது அல்லாஹுவை மறுப்பது. முந்திய காலத்தில் சஹாபாக்களின் அந்த இறுதி காலத்திலே சில மக்கள், குறிப்பாக கிரேக்க ஃபல்சஃபா என்ற அந்த தத்துவங்களை படித்தவர்கள், அதற்கு ஏற்ப குர்ஆனை ஹதீஸை வளைக்க ஆரம்பித்தார்கள். கிரேக்க தத்துவங்களில் கூறப்பட்ட அந்த இறையியல் ஏற்ப குர்ஆன் ஹதீஸை மாற்ற ஆரம்பித்தார்கள். அப்படி அவர்களிலிருந்து அந்த கலை இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் புகுத்தப்பட்டு அரபியிலே அது மொழிபெயர்க்கப்பட்டு மதரசாக்களிலே அது படித்துக் கொடுக்கப்பட்டு அப்படி விளங்குவதுதான் குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அப்பாற்பட்டது என்ற அளவிற்கு சமுதாய முஸ்லிம்களின் உள்ளத்திலே வெகு விரைவாக, வேகமாக, ஆழமாக நுழைக்கப்பட்டு கடைசியிலே ஒரு பெரும் கூட்டம் எப்படி உருவானார்கள் என்றால், குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறியிருக்கக்கூடிய அத்தனை சிஃபத்துகளை மறுக்க ஆரம்பித்தார்கள், அதை மாற்ற ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை பற்றி கூறியிருக்கின்ற அத்தனை ஹதீசுகளையும் அதற்குரிய அர்த்தத்திலிருந்து மாற்றி தங்களது மன இச்சைகளுக்கு ஏற்ப அதற்கு அர்த்தங்களை கற்பிக்க ஆரம்பித்தார்கள். இந்த காலப்போக்கிலே எப்படிப்பட்ட ஒரு தீய ஒரு தாக்கம் சமுதாயத்திலே ஏற்பட்டது என்றால், அல்லாஹுவை குர்ஆனில் உள்ளபடி ஏற்றுக்கொள்பவரை காஃபிர் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். அல்லாஹு அக்பர். குர்ஆனில் எப்படி அல்லாஹ் தன்னை சொல்லி இருக்கிறானோ அப்படி அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதற்கு அழைத்தால் அவர்களை நீங்கள் அல்லாஹ்விற்கு உருவம் கொடுக்கிறீர்கள், நீங்கள் அல்லாஹுவை படைப்பினங்களுக்கு ஒப்பாக்குகிறீர்கள், நீங்கள் அல்லாஹுவை அதாவது புதிது புதிதாக ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு இலக்கானவன், தகுதியானவன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று உண்மையான மூமின்களை, குர்ஆன் ஹதீஸை நம்பக்கூடிய, அதில் உள்ளபடி அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மூமின்களை குறை கூற ஆரம்பித்தார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அந்த நேரத்தில் தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் இன்னும் இவர்களுடைய வழித்தோன்றல்களிலே உள்ள மார்க்க அறிஞர்கள், யார் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஹதீஸை படித்த சஹாபாக்களிடம், பிறகு அவர்களுடைய தாபிஈன்களிடம் கல்விகளை படித்து வந்தார்களோ அத்தகைய மார்க்க அறிஞர்கள். அவர்கள் குறைவாக இருந்தாலும் சரி, யாருக்கும் பயப்படாமல் அல்லாஹுடைய சிபத்துகளை, அல்லாஹுடைய தீனை மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள், எடுத்து கூறினார்கள். அந்த அடிப்படையில் தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மார்க்க சட்டங்களை உள்ளடக்கிய ஹதீசுகளை எல்லாம் தொகுக்கும் போது, ஆரம்பத்திலே வஹி எப்படி வந்தது என்ற பாடத்தை ஆரம்பமாக வைத்து, பிறகு இறுதியாக குர்ஆன் சுன்னாவை எப்படி பற்றி பிடிக்க வேண்டும், அதை பற்றி பிடிப்பதென்றால் அதற்கு என்ன விளக்கம் என்பதை எல்லாம் கூறி கடைசியாக இந்த பாடத்தை வைத்தார்கள், கிதாபு தௌஹீத், அல்லாஹ்வை எப்படி நம்பிக்கை கொள்வது. அப்ப அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த ஏழாவது பாடத்தில் இமாம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி அவன் என்ன சொல்கிறான், வஹுவல் அஸீஸுல் ஹகீம். அல்லாஹ்வுடைய பண்புகளிலே ஒன்று அல் அஸீஸ், இன்னொன்று அல் ஹகீம். குர்ஆனிலே பல நூறு இடங்களிலே இந்த இரண்டு பண்புகளும் திரும்ப திரும்ப கூறப்பட்டிருக்கின்றன. வஹுவல் அஸீஸ், இந்த அல் அஸீஸ் என்பது தனியாகவும், அல் ஹகீம் என்பது தனியாகவும், மஅரிஃபாவாகவும், நக்கிரா அஸீஸுல் ஹகீம் என்பதாகவும் பல இடங்களிலே இந்த இரண்டு பதங்களும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதுபோன்று சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன், ரப்புல் இஸ்ஸா சொல்லுங்க, ரப்புல் இஸ்ஸா என்ற இந்த வார்த்தை, இதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை புகழுகின்ற இடங்களிலே பயன்படுத்தி இருக்கின்றான். அதுபோன்று வலில்லாஹில் இஸ்ஸத்து, அல் இஸ்ஸத்து என்ற வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னோடு சேர்த்து பயன்படுத்தி இருக்கின்றான். இப்போது பாருங்கள், அல் அசீஸ், அல்லாஹுடைய அழகிய பெயர்களில் ஒன்று அல் அஸீஸ், மிகைத்தவன், கண்ணியத்திற்குரியவன். அவனை யாரும் மிகைக்க முடியாது, அவன் அனைவரையும் மிகைத்தவன். எல்லோருடைய கண்ணியமும் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்டது, அல்லாஹுடைய கண்ணியம் அவனில் உள்ளது. அவனுடைய கண்ணியத்தை அவனுக்கு பிறர் கொடுப்பதால் அவனுக்கு கண்ணியம் என்பது கிடையாது. அல்லாஹ் தன்னிலே கண்ணியமானவன். அல் அஸீஸ் அல் ஹக்கீம், அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஞானமுடையவன். ஹிக்மத், அல்லாஹுடைய ஞானம் தன்னிலே உள்ள ஞானம். அல்லாஹுவை தவிர பிறரிடத்திலே என்ன ஞானம் இருந்தாலும் அந்த ஞானம் அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஞானம். அப்ப அல்லாஹு தஆலா அஸீஸ் கண்ணியமானவன், இஸ்ஸத் என்ற தன்மை அவனிடத்திலே இருக்கிறது. புரியுதுங்களா? பாடத்தில் ஆரம்பத்தில் வந்து உங்களுக்கு இன்னும் கூடுதலா விளங்கும். அப்ப கண்ணியமானவன், கண்ணியம் என்ற தன்மை அவனிடத்தில் இருக்கிறது. அப்ப மற்றவர்கள் என்ன சொல்வார்கள்? கண்ணியமானவன் என்றால் நாம் அவனை கண்ணியப்படுத்துவதால் அவன் கண்ணியமானவன், ஆனால் கண்ணியம் என்ற தன்மை அவனுக்கு கிடையாது. முட்டாள்தனமான வாதம் இது. அதுபோன்று அல் ஹக்கீம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்பினங்களிலே அவன் படைத்திருக்கின்ற அந்த அற்புதத்தை பார்க்கும் பொழுது அவனை ஹக்கீம் என்று சொல்கிறோம். இல்லை என்றால் அவனிடத்தில் ஹிக்மத் என்பதை நாம் சொல்லக்கூடாது என்றெல்லாம் கூறினார்கள். இங்கே அதற்கு மறுப்பாக சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா தன்னை புகழும் பொழுது இப்படி புகழ்ந்திருக்கிறான். எப்படி? நான் அஸீஸ், மிகைத்தவன், கண்ணியத்திற்குரியவன் என்று. அதே போல அடுத்த வசனத்தில் பாருங்க, சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி. ரப் என்றால் உடையவன், சாஹிப் இறைவன் என்ற அர்த்தம், ரட்சகன் என்ற அர்த்தம் இருக்கிறது, மாலிக் சொந்தக்காரன், உரிமையாளன் என்ற அர்த்தம் இருக்கிறது. அதுபோன்று உடையவன், ஒரு பொருளுக்கு சொந்தக்காரன், ரப்புல் மால் பொருளுக்கு சொந்தக்காரன். அப்ப ரப்புல் இஸ்ஸதி கண்ணியத்திற்கு சொந்தக்காரன், கண்ணியத்திற்கு தகுதியானவன், உரித்தானவன். அப்ப அல்லாஹு தஆலா கண்ணியமானவன் என்றும் சொல்கிறான், கண்ணியத்திற்கு உரித்தானவன் என்றும் சொல்கிறான். இவ்வளவு தெளிவா சொன்னதற்கு பிறகு அடுத்த வசனத்தில் வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி, அல்லாஹுக்குத்தான் கண்ணியமும் அவனது அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கண்ணியம் உரித்தானது என்ற இஸ்ஸத் என்ற சிஃபத்தையும் அல்லாஹ் தனக்கு சொல்கிறான். அந்த இஸ்ஸத் என்ற சிஃபத்திலிருந்து எடுக்கப்பட்ட பெயர் சொல் அஸீஸ் என்ற அந்த பெயரையும் அல்லாஹ் தனக்கு வைத்துக் கொள்கிறான். அப்ப அல்லாஹு தஆலா கண்ணியமானவன், கண்ணியம் என்ற தன்மை அவனுக்கு இருக்கிறது. இப்ப இந்த விஷயத்துக்குரிய நம்ம கொஞ்சம் ஆழமா கருத்துக்குள்ளார போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம இந்த பாடத்தினுடைய நோக்கத்தை ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். அது என்ன? பிறருக்கு மறுப்பு சொல்வது மட்டும் நமக்கு நோக்கம் இல்லை. புரியுதா? பிறருக்கு மறுப்பு சொல்வது மட்டும், முன்னாடி காலத்தில் மோட்சத்தில் அப்படி சொன்னாங்க, இன்னைக்கு சில பேர் இப்படி அல்லாஹ்வுடைய சிபத்தில் குதர்க்கம் செய்கிறார்கள் என்று மறுப்பு சொல்வது மட்டும் நமக்கு நோக்கம் இல்லை. இதன் மூலமாக நமது ஈமான், இறை நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும். நமது அல்லாஹ்வுடைய நம்பிக்கை நமக்கு அதிகரிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த முறைகளைத்தான் அல் குர்ஆனிலே நமக்கு முதலாவது நோக்கமாக அறிமுகப்படுத்துகின்றான். அந்த அடிப்படையிலே அல்லாஹு தஆலாவை அல் அஸீஸ், கண்ணியத்திற்குரியவன், மிகைத்தவன் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அல் ஹக்கீம், ஞானத்திற்குரியவன், ஞானம் அவனிடத்திலே முழுமையாக இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவன் கண்ணியத்துக்கு சொந்தக்காரன், கண்ணியமெல்லாம் முதலாவதாக அவனுக்குத்தான் தகுதியானது என்று நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே, கொஞ்சம் கவனமாக கேளுங்க, ரப்பி ஜிதனி இல்மா, நம்முடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த ஒரு தாக்கம், எப்படி அல்லாஹுவை கண்ணியமானவன் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே உள்ள பெருமை, நம்மை பெரிதாக கண்ணியமாக நாம் அமைத்துக் கொண்டிருக்கிறோமே அந்த ஒரு பெருமையான அகம்பாவமான எண்ணம் நம்மை விட்டு நீங்குகிறது. நான் படித்ததால் எனக்கு கண்ணியம், நான் பேசுவதால் எனக்கு கண்ணியம், நான் எழுதுவதால் எனக்கு கண்ணியம், எனது செல்வத்தால் எனக்கு கண்ணியம், எனது ஆட்சியால் எனக்கு கண்ணியம் என்று மனிதன் நினைக்கிறான் அல்லவா. எனது அழகால் எனக்கு கண்ணியம், எனது பரம்பரையால் எனக்கு கண்ணியம், எனது குடும்பத்தால் எனக்கு கண்ணியம், எனது நாட்டினால் எனக்கு கண்ணியம் என்றெல்லாம் மனிதனுடைய உள்ளத்திலே படைப்புகளை கொண்டு கண்ணியத்தை தேடுகிற, கவனித்து கேளுங்கள், படைப்புகளை கொண்டு கண்ணியத்தை தேடுகிற அந்த நிலைமை மாறி படைத்தவனை கொண்டு கண்ணியத்தை தேடுவான். புரியுதுங்களா இல்லையா? படைப்புகளை கொண்டு கண்ணியம் கிடையாது, எதை கொண்டு கண்ணியம்? இப்ப ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் இருக்கிறது என்று ஈமான் கொள்ள மறுக்கிறார், அவர் கண்ணியத்தை யார் இடத்திலே தேடுவார்? படைப்புகளிடத்திலே தேடுவார். ரப்பிடத்திலே கண்ணியம் இருக்கிறது, ரப்பு கண்ணியத்திற்குரியவன் உண்மையான முழுமையான நிறைவான தன்னிலே நிறைந்த கண்ணியத்திற்குரியவன் என்று ரப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் கண்ணியத்தை யாரிடத்திலே தேடுவோம்? அல்லாஹ்விடத்திலே தேடுவார், ரப்பிடத்திலே தேடுவார். புரியுதுங்களா? அப்ப ரப்பிடத்திலிருந்து பெறப்படுகிற கண்ணியம் இருக்கிறது அல்லவா, அந்த கண்ணியம் நிரந்தரமானது. அப்படிப்பட்ட கண்ணியவானை யாரும் இழிவுபடுத்த முடியாது, கேவலப்படுத்த முடியாது. அந்த கண்ணியம் இரண்டு வகையான கண்ணியம், ஒன்று உலகிலும் அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம், இரண்டாவது மறுமையில் கொடுக்கிற நிரந்தரமான கண்ணியம். இப்ப உதாரணத்திற்கு நீங்க சில சந்தேகம் வரலாம், சில இறை தூதர்கள் அடிக்கப்பட்டாங்க, விரட்டப்பட்டாங்க, சில இறை தூதர்கள் கொல்லவும் பட்டார்கள். இப்ப பொதுவா பார்க்கும் பொழுது மக்கள் என்ன நினைப்பாங்க? இவங்களுக்கு கண்ணியம் இல்லாம போயிருச்சு. அப்படித்தானே மக்களுடைய எண்ணம்? யாராவது ஒருத்தங்களை ரோட்ல மக்கள் போட்டு அடிச்சாங்கன்னா, அல்லது வந்து துரத்தி விட்டாங்கன்னா, அல்லது ஏதாவது அவங்களுக்கு மக்களுக்கு மத்தியில ஒரு சம்பவங்கள் நடந்துச்சுன்னு சொன்னா அவர் கண்ணியவனாக மதிக்கப்படவில்லை என்று மக்கள் நினைக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இது மட்டும் கண்ணியம் அல்ல, அல்லது கண்ணியத்திற்கு ஒரு இலக்கான ஒன்று அல்ல. உண்மையான கண்ணியம் என்றால் என்ன என்றால், நல்லவர்கள் ஒருவரை பற்றி நல்ல முறையிலே பேசுவது. எப்படி? நல்லவர்கள் ஒருவரை பற்றி நல்ல முறையிலே பேசுவது. இப்ப இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உலகத்திலே தோன்றிய அத்தனை இறை தூதர்களுக்கும் நல்லவர்கள் அவர்களது பெயரை சொல்லும் பொழுது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அவர் மீது அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய பாதுகாப்பும் ஈடேற்றமும் உண்டாகுக என்று துவாவோடு அவர்களது பெயரை எவ்வளவு கண்ணியமாக சொல்கிறார்கள், இது கண்ணியம். புரியுதா இல்லையா? ஒருத்தரை தனக்கு தலைவராகவோ அல்லது தன்னுடைய ஒரு பெரிய ஒரு பொறுப்பாளராகவோ ஆக்கிக் கொள்வது மட்டும் கண்ணியம் அல்ல. இப்ப எத்தனையோ பேர் ஒருத்தரை தனது தலைவராகவோ அல்லது தனது பெரிய ஒரு குருவாகவோ ஏற்று வச்சிருப்பாங்க, ஆனா அதே நேரத்தில் அவர்கள் அந்த பதவியை கொண்டுதான் அவரை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்களே தவிர உள்ளத்தால கண்ணியப்படுத்தி இருப்பார்களா? உள்ளத்துல திட்டிக்கிட்டே இருப்பாங்க. தனது அரசனுக்கு முன்னாடி நின்று கொண்டு, தனது தலைவருக்கு முன்னால் நின்று கொண்டு, வாயால் அவனை புகழ்ந்து கொண்டு, உள்ளத்தால் அவனை தவித்துக் கொண்டிருப்பார்கள். அது கண்ணியமா? கண்ணியம் இல்லை. உண்மையான கண்ணியம் என்பது எது? உள்ளத்திலிருந்து நல்ல பிரார்த்தனைகளோடு நல்ல நினைவுகளோடு வரக்கூடியது உண்மையான கண்ணியம். அந்த கண்ணியத்தை கிடைக்கப்பட்டவர்கள் தான் அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்கள். அப்ப அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த சந்தேகம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வராது. புரியுதா? இப்ப திரும்ப விஷயத்துக்குள்ள இருப்போம். அப்ப எப்ப ஒரு மனிதன் அல்லாஹுவை கண்ணியத்திற்குரியவனாக, அல்லாஹுவை கண்ணியவனாக ஏற்றுக்கொண்டானோ அவன் பிறரை கேவலப்படுத்த மாட்டான், பிறரை விட தன்னை ஒரு மேன்மையானவனாக அவன் பார்க்க மாட்டான், பணிவு என்ற தன்மை அவனிடத்திலே வந்துவிடும். புரியுதுங்களா? அப்ப இந்த அல்லாஹ்வுடைய சிஃபத்தை ஏற்றுக்கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஈமானுடைய பாக்கியம் இது. அல்லாஹுவை வெறுமனே அவன் ஒரு இறைவன் என்று ஏற்றுக்கொள்கின்ற அந்த ஈமானுக்கும், அல்லாஹுவை அவன் இறைவனாக இருப்பதோடு அவன் உண்மையான கண்ணியத்திற்குரியவன், உண்மையான கண்ணியவான், கண்ணியம் அவனுக்கு சொந்தமானது, அவனிடத்தில் இருக்கிறது என்று அவனுடைய சிபத்தோடு அவன் கூறுவதை போன்று நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அல்லாஹுவின் மீது நமக்கு மதிப்பு வருகிறது. ஒன்று அவனுடைய மகிமை அவமத், அது நமது உள்ளத்திலே இறங்குகிறது. அப்படி இறங்குகின்ற அந்த சூழ்நிலையிலே நம்மை பற்றிய அந்த ஆணவம், அப்படி ஒரு உயர்வு நம்ம நினைத்து வைத்திருக்கிறோமா இல்லையா? முந்தி சொன்ன காரணங்கள், அந்த காரணத்தில் எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, சில பேருக்கு அழகுனால பெருமை, சில பேருக்கு அறிவுனால பெருமை, சில பேருக்கு படிப்பினால பெருமை, இப்படி. ஆனால் அல்லாஹுவை கண்ணியவானாக, அவனை கண்ணியத்திற்குரியவனாக ஏற்றுக்கொண்டு கண்ணியம் அவன் கொடுப்பது என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அடியான் பணிந்து இந்த படைப்புகளை கொண்டு கண்ணியத்தை தேடாமல் அல்லாஹ்விற்கு பணிவதை கொண்டு அல்லாஹ்விற்கு வழிபடுவதை கொண்டு கண்ணியத்தை தேடுவான். இப்ப அந்த அல் அஜீஸ் என்ற அந்த வார்த்தையை இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவா விளக்கத்துக்குள்ளார போவோம். அல் அஜீஸ் அஜீஸ் என்பவன் யார், யாருக்கு முழுமையான கண்ணியம் இருக்கிறதோ, உல் குவ்வத்துல் காமிலா, முழுமையான ஆற்றல் இருக்கிறதோ, ஃபலா யுஜிஸுஹு ஷைஉன், அவனை எதுவும் பலவீனப்படுத்த முடியாது. அல் காஹிரு லிக்குல்லி ஷை, அவன் அனைத்தையும் பலவீனப்படுத்தி மிகைத்து விடுவான். ஃபலா யம்தனிஉ மின் குவ்வத்திஹி ஷை, அவனது கட்டுப்பாட்டுக்குள் வராமல் எதுவும் தப்பிக்க முடியாது. எவ்வளவு பெரிய வானமாக இருக்கட்டும், ஏன் வானங்களை விட பெரிய படைப்பாகிய மலக்குகள், மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீலாக இருக்கட்டும், யாரும் அல்லாஹுடைய அந்த கட்டுப்பாட்டிலிருந்து ஆற்றலிலிருந்து தான் தப்பித்து விட்டதாக எண்ண முடியாது. அல் மணியுள்ளதீலாயுனால், அவன் எப்படிப்பட்டவன், அவனை யாரும் அட்டாக் செய்து விட முடியாது, அவனை யாரும் தாக்கிவிட முடியாது, அவனை யாரும் எதிர்த்து விட முடியாது. நீங்க பைபிளுடைய பழைய கதைகள்ல யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, சைத்தான்கள்லாம் சேர்ந்து அல்லாஹ்வை அட்டாக் பண்ண நினைச்சிட்டான். எப்படி சைத்தான்கள் இப்லீஸ்கள் ஜின்கள்லாம் சேர்ந்து அல்லாஹ்வை அட்டாக் பண்ண நினைச்சிட்டான், அல்லாஹ் பயந்து போயிட்டானா, அதனாலதான் சைத்தான்கள் எல்லாம் வானத்திலிருந்து கீழே இறக்கிட்டு தன்னை பாதுகாத்துக்கிட்டானா. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம், எப்படிப்பட்ட முட்டாள்தனமான உளறல்கள் இதெல்லாம் எதனால வரும், அல்லாஹ்வுடைய சிபத்தை அறியாத காரணத்தால். அப்ப அல்லா அல் மணியுள்ளதீலாயினால், அவனை யாரும் போய் அட்டாக் பண்ணிட முடியாது, அவனை யாரும் எதிர்த்தும் நின்றுவிட முடியாது, வலா யுகால, அவனை யாரும் மிகைத்து விடவும் முடியாது. அப்ப இஸ்ஸத் என்ற அந்த வார்த்தை அஜீஸ், இஸ்ஸத் அஜீஸ் அல்லாஹ்வுடைய சிஃபத்தாக, அல்லாஹு அஜீஸும், அல்லாஹுல் அஜீஸ், இஸ்ஸத் அல்லாஹ்விற்கு கண்ணியம் இருக்கிறது. அப்ப இந்த இஸ்ஸத் என்ற வார்த்தைக்கு இப்ப நம்ம சொன்னதிலிருந்து நீ ஒரு ஒரு அளவுக்கு ஒரு விளங்கி இருக்கலாம். அதாவது கண்ணியம், ஆற்றல், மிகைப்பு, மாபெரும் வல்லமை, இந்த நான்கு பொருள்களும் இந்த இஸ்ஸத் என்பதற்கு உரியது. அப்ப அதிலிருந்து அஜீஸ் என்று வரும் பொழுது அல்லாஹு தலா கண்ணியவான், அல்லாஹு தலா மிகைத்தவன், அல்லாஹு தலா அடக்கக்கூடியவன், அல்லாஹு தலா மாபெரும் வல்லமை உடையவன். இந்த நான்கு அர்த்தங்களையும் அதற்கு கொடுக்கலாம். புரியுதுங்களா? அப்ப இந்த இஸ்ஸத் என்ற வார்த்தை எப்படியெல்லாம் குர்ஆனிலே பயன்படுத்தப்படுகிறது, ஹதீஸிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, சஹாபாக்களுடைய கூற்றுகளிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், மா ஸில்னா இஸ்ஸதன் முத் அஸ்லம உமர், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நாங்கள் அஜீஸாக ஆகிவிட்டோம். இப்ப என்ன அர்த்தம், இந்த சொன்ன அர்த்தங்கள்லாம் அப்படியே கொண்டு வாங்க. நாங்கள் கண்ணியவான்களாக மாறினோம், யாரும் எங்களை இழிவுபடுத்த துணியவில்லை. நாங்கள் ஆற்றல் உள்ளவர்களாக மாறினோம், யாரும் எங்களை வந்து எங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு துணியல. எப்ப உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமை ஏற்றார்களோ நாங்கள் மிகைத்தவர்களாக ஆகிவிட்டோம், காஃபிர்கள் மிகைக்கப்பட்டவர்களாக ஆகிவிட்டார்கள். அப்ப இந்த எதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றோம்னா, அஜீஸ் என்பது அரபி மொழியிலே என்னென்ன அர்த்தங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, அந்த அர்த்தத்தில் மிக உயர்வான முழுமையான அர்த்தம் அல்லாஹ்விற்கு பொருத்தமானது. புரியுதுங்களா? அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது, அல்லாஹும்மா அஇஸ்ஸல் இஸ்லாம பி அஹதி ஹாதைன் ரஜுலைன் உமர் இப்னுல் கத்தாப் அவ் அபி ஜஹல் இப்னு ஹிஷாம், அல்லாஹ் இஸ்லாமை நீ கண்ணியப்படுத்து, இந்த இரண்டு மனிதர்களில் ஒருவர் மூலமாக, உமர் இப்னுல் கத்தாப் மூலமாக அல்லது அபு ஜஹல் இப்னு ஹிஷாம் மூலமாக, அல்லாஹ் நீ இஸ்லாமிற்கு கண்ணியத்தை கொடு, இஸ்ஸத்தை கொடு, அதாவது மிகைப்பை கொடு, பலத்தை கொடு, கண்ணியத்தை கொடு. அதே போல ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹும் அஇஸ்ஸனா பிதாஅதிக வலா துஸில்லனா பிமஅஸியதிக. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆக்களிலே ஒன்று, அல்லாஹ்வே உனக்கு பணிவதை கொண்டு, உனக்கு கீழ்படிவதை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்து, வலா துஸில்லனா பிமஅஸியதிக, உனக்கு மாறு செய்து, உனக்கு பாவம் செய்து எங்களை நீ இழிவுபடுத்தி விடாதே. அப்ப இந்த விஷயத்திலிருந்து இன்னும் ஒரு செய்தியை நாம் விளங்குகின்றோம். அதாவது கண்ணியம் என்பது ஆட்சியிலோ அதிகாரத்திலோ கல்வியிலோ இல்லை, அல்லாஹ்வுடைய தீனின்படி அவனுக்கு கட்டுப்பட்டு ஹலாலான வாழ்க்கை வாழ்வதிலே. இழிவு என்பது ஏழையாக அல்லது கைகால் முடமானவர்களாக அல்லது அழகற்றவர்களாக இருப்பது இழிவு அல்ல. இழிவு என்பது அல்லாஹ்விற்கு மாறு செய்வது, பாவம் செய்வது இழிவு. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம அஇஸ்னா பிதாஅதிக, யா அல்லாஹ் உனது வழிபாட்டை கொண்டு தாழத்தை கொண்டு எங்களுக்கு இஸ்ஸத்தை கொடு, கண்ணியத்தை கொடு, உனக்கு மாறு செய்வதை கொண்டு எங்களை நீ இழிவுபடுத்தி விடாதே. அதே போல அல்லாஹும்ம அஇஸ்னா பிதாஅதிக, யா அல்லாஹ் உனது இபாதத்தை கொண்டு எங்களுக்கு பலத்தை கொடு. அப்ப முஸ்லிம்களுடைய பலம் என்பது பொருளாதாரத்திலோ அல்லது கல்வியிலோ அல்லது ஆட்சி அதிகாரத்தில் மட்டும் இல்லை. ஆட்சி அதிகாரம், பொருளாதாரம், கல்வி எல்லாம் இருந்து முஸ்லிம்களிடத்திலே அல்லாஹ்விற்கு கீழ்ப்படுகிற தன்மை இல்லை என்றால் அவர்கள் பலமானவர்களாக ஆக முடியாது. அதே போல யா அல்லாஹ் எங்களுக்கு மிகைப்பை கொடு உனக்கு வழிபடுவதை கொண்டு. அப்ப அப்துல்லா இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்களே, முஸ்லிம்கள் மூத்தா போருக்கு சென்ற போது வெறும் 3000 தோழர்கள் இருந்தார்கள், ஆனால் எதிரிகளின் எண்ணிக்கையை பற்றிய தகவல்களோ அவர்கள் 100,000 பேர்கள் இருந்தார்கள் என்று. அப்ப சில சஹாபாக்கள் என்ன செய்யலாம், நம்ம தங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உதவியை கேட்போமா என்று அவர்கள் ஆலோசித்த போது அப்துல்லா இப்னு ரவாஹா ரழியல்லாஹு அன்ஹு அந்த தோழர்களுக்கு மத்தியிலே நின்று உரை நிகழ்த்தினார்கள், மூமின்களே அல்லாஹு தாலா நமக்கு உதவி செய்ததெல்லாம் ஈமானை கொண்டு, அமலை கொண்டு, எண்ணிக்கையை கொண்டு கிடையாது. நீங்கள் எண்ணிக்கையின் அடிப்படையிலே, ஆயுத பலத்தின் அடிப்படையிலே நீங்கள் போர் செய்ய வந்தீர்கள் என்றால் நீங்கள் தோற்று விடுவீர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இனி நம்ம உதவியை எதிர்பார்க்க வேணாம், அல்லாஹு தஆலா நமக்கு கண்ணியத்தை கொடுப்பான், வெற்றியை கொடுப்பான். அதுக்கு மேலேயும் ஒன்னு சொன்னாங்க, சரி நீங்க எல்லாம் எதுக்கு போறீங்க, ஷஹாதத்தை எதிர்பார்த்து தானே போறீங்க. சுப்ஹானல்லாஹ், எதை எதிர்பார்த்து? அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து போகும் பொழுது நீ எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அது உங்களை தேடி வருகிறது, முன்னேறுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹும்ம அஇஸ்னா பிதாஅதிக, யா அல்லாஹ் உனக்கு கீழ்படிவதை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்து, எங்களை பலப்படுத்து, எங்களை மிகைப்படுத்து. அப்ப அல்லாஹ்விற்கு கீழ்படிதல் முஸ்லிம்களிடத்தில் இல்லை என்றால் அவர்கள் கண்ணியத்தையும் பெற முடியாது, அவர்கள் பலத்தையும் அடைய முடியாது, அவர்கள் பிறரை மிகைக்கவும் முடியாது. அவர்கள் உலக தொழில்துறைகளிலே, அறிவுகளிலே, டெக்னாலஜிகளிலே, இன்னும் பல விஷயங்களிலே மாற்றார்களை எல்லாம் வெல்லது என்ற அளவிற்கு அவர்கள் உயர்ந்து விட்டாலும் சரி அவர்கள் தாழ்ந்துதான் இருப்பார்கள். எதுவரை? அவர்களிடத்திலே தாஅத்துல்லாஹ், தாஅத்து ரசூல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கீழ்படியக்கூடிய தன்மை இல்லையோ. அப்ப வலா துதில்லனா பிமாஸியத்தி, இஸ்ஸத்துக்கு ஆப்போசிட் இஸ்ஸத் ஜில்லத். யா அல்லாஹ் உனது பாவத்தை கொண்டு எங்களை இழிவுபடுத்தி விடாதே, உனது பாவத்தை கொண்டு எங்களை பலவீனப்படுத்தி விடாதே. நாங்கள் உங்களுக்கு உனக்கு மாறு செய்யும்படி எங்களை ஆக்கி அல்லது உனக்கு மாறு செய்ய நாங்கள் நேர்ந்து அந்த மாசியத்தால் எங்களை நீ பலவீனப்படுத்தி விடாதே, எங்களது கண்ணியத்தை நீ பறித்து விடாதே. அப்ப இந்த துஆவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள், புரியுதுங்களா? அதே போல சஹாபாக்களுடைய சில அறிஞர்களுடைய கூட்டில வரக்கூடிய ஒரு வார்த்தை, மக்கள் கண்ணியத்தை தேடுகிறார்கள் எங்கே? செல்வந்தர்களோடு இருப்பதிலே, அரசர்களின் வாசல்களிலே, தர்பார்களிலே. அந்த பணக்காரோட பழகுனா நமக்கு கண்ணியம், இந்த ஒரு எம்எல்ஏ எம்பி அவர் மினிஸ்டர் அவரோட நம்ம சேர்ந்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு மதிப்பு. சில பேரை பாத்தீங்கன்னா போட்டோ பிடிச்சி வச்சுப்பாங்க, நான் அந்த மினிஸ்டரோட இருந்தது, நான் இந்த எம்பியோட இருந்தது, இப்படிலாம் அவர்கள் வைத்துக் கொண்டு கண்ணியத்தை தேடுவார்கள். சொல்கிறார்கள் கண்ணியம் என்பது வலா யஜிதுனஹா இல்லா ஃபி தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்விற்கு பணிந்து நடப்பதில் தான் கண்ணியம் இருக்கிறது. அதே போல மன் அராது இஸ்ஸம் பிலா சுல்தானின் வகஸரதம் பிலா அஷிரத்தின் வஹினம் பிலா மாலின் فَلْيَنْتَقِلْ مِنْ ذُلِّ الْمَعْصِيَةِ إِلَى عِزِّ الطَّاعَةِ. ஆட்சி அதிகாரம் இல்லாமல் உங்களுக்கு கண்ணியம் வேண்டுமா? உங்களது குடும்பம் எண்ணிக்கையால் அதிகமாக இல்லாமல் இருந்தும் உங்களை மக்கள் ஒரு பெரிய ஒரு குடும்பஸ்தனாக, ஒரு பெரிய ஒரு எண்ணிக்கையுள்ள ஒரு குடும்பத்தை பார்ப்பதை போன்ற ஒரு மதிப்பை உங்களுக்கு தர வேண்டுமா? உங்கள்கிட்ட பணமே இல்லை, காசே இல்லை, ஆனால் உங்களுக்கு செல்வம் வேண்டுமா? அதுக்கு ஒரே ஒரு வழி, பாவம் செய்வதிலிருந்து விலகி அல்லாஹ்விற்கு கட்டுப்படுவதற்கு வந்து விடுங்கள். என்ற இழிவிலிருந்து தாஅத் என்ற கண்ணியத்திற்கு வந்து விடுங்கள். இவையெல்லாம் அல்லாஹ் கொடுத்து விடுவான். சுப்ஹானல்லாஹ். எப்படிங்க ஆட்சி அதிகாரம் இல்லாத கண்ணியம், ஆட்சி அதிகாரம் இல்ல ஆனா கண்ணியம், குடும்ப எண்ணிக்கை அதிகமா இல்ல ஆனா குடும்பத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பெரிய கௌரவம் கண்ணியம் இவருக்கு கொடுக்கப்படுகிறது. காசு பணமே இல்ல ஆனா பெரிய செல்வந்தரை போன்று இவர் மதிக்கப்படுகிறார் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? மாசியத் பாவம் என்ற இழிவிலிருந்து தாஅத் என்ற கண்ணியத்திற்கு வந்துவிட்டால் போதுமானது. அல்லாஹு தஆலா இவற்றையெல்லாம் கொடுத்து விடுவான். ஒரு முறை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பஸ்ரால இருந்து கூஃபாவுக்கு வர்றாங்கன்னு செய்தி கிடைச்சிச்சு. பொதுவா மன்னர்கள் வரும்பொழுது செய்யப்படக்கூடிய அறிவிப்புகள் இந்த காலமா இருந்துச்சுன்னு சொன்னா மன்னடியில இருந்து எக்மோர் வரைக்கும் பேனர் என்ன பல வகையில பல கலர்ல பல நிறங்கள்ல பலவிதமான பேர்கள்ல இப்படி எல்லாம் என்ன அது ஊருக்குள்ள கொஞ்சம் பெரிய அரசியல்வாதியா இருந்தாங்கன்னா தாம்பரத்துல இருந்தே ஆரம்பிச்சிருக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப பாருங்க ஹசன் பஸ்ரி ஒரு சாதாரணமான ஒரு அடிமை வம்சத்திலிருந்து வந்து உரிமையிடப்பட்ட ஒரு அடிமையினுடைய மகன். அவங்க யாருங்க? சஹாபாக்கள் ஈராக்குக்கு வந்தப்ப அவங்களுடைய தந்தையுடைய தந்தையை அடிமையாக கைது செய்யப்பட்டு பிறகு உரிமையிடப்படுகிறார். அப்படி அடிமை வம்சத்திலிருந்து வந்து இஸ்லாத்தை படித்த கல்வியை படித்த சஹாபாக்களோடு தாபியங்களோடு வாழ்ந்த ஒரு நல்ல ஒரு மேதை. இவங்க தங்களுடைய மாணவர்களின் அழைப்புக்கு ஏற்ப மாணவர் கல்விக்காக வேண்டி எங்கிருந்து வர்றாங்க? பஸ்ரால இருந்து கூஃபாக்குள்ளார வர்றாங்க. இந்த செய்தியை யாரும் போய் பள்ளிவாசல ஏலான் பண்ணல. ஆனா இவர்களை வரவேற்பதற்காக கூஃபாவிலே இருந்த எல்லா அரசு அதிகாரிகளும் அப்போதிருந்த கூஃபாவுடைய கவர்னரிலிருந்து கூஃபாவில் உள்ள எல்லா செல்வந்தர்களும் வந்துவிட்டார்கள். ஹசன் பஸ்ரி வர்றாங்கன்னு தெரிஞ்சவுடனே அவர்களையே அடக்க முடியாமல் எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க அவங்களை சந்திக்கிறது. அப்ப கூஃபாவுடைய கவர்னர் சொல்றாரு, இதுதாங்க கண்ணியம், எங்களுக்குள்ள கண்ணியம் கண்ணியம் கிடையாது. ஏன்? அரசர் வரும்பொழுது அதிகாரி வரும்பொழுது நீ எந்திரிச்சு நிக்கணும்னு சட்டம் போட்டு எந்திரிச்சு நிக்க வச்சு கண்ணியத்தை வாங்குறாங்க. எப்படி அரசருக்கோ அல்லது அதிகாரிக்கோ எந்திரிச்சு நிக்கணும் இல்லனா குற்றவாளி என்று சட்டம் போட்டு அவர்கள் எழுந்திருக்க வைத்து அவர்களிடத்தில் கண்ணியத்தை தேடுகின்றார்கள். இங்கே இவங்க எழுந்திருக்க வேணாம்னு சொல்றாங்க. ஆனா மன்னர்களும் கவர்னர்களும் அத்தனை அதிகாரிகளும் படைத்தளபதிகளும் அங்கு உள்ள அத்தனை செல்வந்தர்களும் எழுந்து நின்று அவர்களிடத்தில் கை கொடுப்பதற்கு வரவேற்பதற்கு நிற்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப இல்ம் என்பது அதாவது கண்ணியம் என்பது அல்லாஹ் கொடுப்பதை கொண்டிருக்கிறது. அது எதில் இருக்கிறது? அல்லாஹிற்கு கீழ்படிவதிலே இருக்கிறது, தாஅத்திலே இருக்கிறது. இப்ப இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணம் இன்னும் கொஞ்சம் மேல போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தோற்றத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க என்ன மற்ற மன்னர்கள் மாதிரி பெரிய ஆடம்பரமான சட்டை போட்டுக்கிட்டு பெரிய ஆடம்பரமான நாற்காலி வைத்துக் கொண்டு உட்கார்ந்துகிட்டு அப்படியே ஒரு புதிய ஒரு பிரம்மையை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாங்களா? எங்க போனாலும் மண்ணில் படுத்து தூங்கிப்பாங்க. தலான் இல்லைன்னா மண்ணையே அப்படியே கொஞ்சம் குமிச்சு அதையே தலைக்கு வச்சு படுத்துக் கொள்வாங்க. சரதாவுடைய ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்கு அவங்களே போயிடுவாங்க. அந்த ஒட்டகங்களை குளிப்பாடுறது அவங்களே குளிப்பாட்டுவாங்க. இப்படி ஜும்மாவுடைய தினத்திலே மிம்பர்ல ஏறி பயான் செஞ்சா முதல் சஃப்ல உட்கார்ந்து இருக்கிறவரு எத்தனை ஒட்டு போட்ட சட்டையை கலீஃபா போட்டிருக்கிறாருன்னு எண்ணிடலாம். இவ்வளவு சாதாரணமான ஒரு தோற்றம் உடையவர் ரலியல்லாஹு அன்ஹு வர்தாஹு அன்ஹு. ஆனா அவரை பார்த்தா பெரிய பெரிய படைத்தளபதிகள் அது ஈரானுடைய ஈராக்கினுடைய பெரும் பெரும் தளபதிகள் கூட பேசுவதற்கு நடுங்கினார்கள், முன்னாடி வர்றதுக்கு பயந்தார்கள் என்றால் அது என்ன கண்ணியம்? அது அல்லாஹுடைய தாழ்த்தினால் அல்லாஹ் கொடுத்த அல்லாஹ் போர்த்திய கண்ணியம் அது. அதை யாராலும் பறிக்க முடியாது. அடுத்து வாங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன் கான யுரீதுல் இஸ்ஸத ஃபலில்லாஹில் இஸ்ஸது ஜமீஆ. யார் கண்ணியத்தை நாடுகிறாரோ கண்ணியம் எல்லாம் அல்லாஹுவிடம் இருக்கிறது. அதாவது அல்லாஹுவிடத்தில் அவர் கண்ணியத்தை தேடட்டும் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். அப்ப இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது இன்னும் சில விளக்கங்கள் இருக்கு. இந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் போதுமானது. அப்ப அல்லாஹுவை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அசீஸ் அல்லாஹு தஆலா கண்ணியவான், அவனுக்கு கண்ணியம் இருக்கிறது, அவன் கண்ணியத்துக்கு சொந்தக்காரன். புரியுதுங்களா? இப்ப இந்த அடிப்படையில் தான் நம்ம அல்லாஹுவை அவனுடைய சிபத்தோடு ஈமான் கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வரும் பொழுது, காலாவது தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்கும் போது, அல்லாஹும்மா இன்னி அஊது பிஇஸ்ஸதிக நஃபில், யா அல்லாஹ் நான் வழிகெடுவதிலிருந்து உனது கண்ணியத்தை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். அவனுடைய கண்ணியத்தை பொருட்டாக வைத்து அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான், அல்லாஹுவிற்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன, அந்த பெயர்களை கொண்டு நீங்கள் அல்லாஹுவிடத்திலே கேளுங்கள். அப்ப அல்லாஹ் நீ கண்ணியத்திற்குரியவன், உனது கண்ணியம், உனது வல்லமை, உனது அந்த மிகைப்பு, அதை கொண்டு நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் நான் வழிகெடுவதிலிருந்து. அடுத்து பாருங்க, அல் ஹகீம், அல்லாஹு தஆலா ஞானம் உடையவன். அப்ப ஞானம் உடையவன் என்பதற்கு என்ன விளக்கம் என்றால், எதை எங்கு வைப்பது, எதற்கு எதை கொடுப்பது பொருத்தமோ அதன் அடிப்படையில் அதை அங்கு வைப்பவன், அதற்கு அதை கொடுப்பவன். இப்ப ஒரு பொருளை எங்கே வைத்தால் அழகா இருக்குமோ அங்கே வைப்பது, ஒரு பொருளை எப்படி வடிவமைத்தால் அழகாக இருக்குமோ அப்படி வடிவமைப்பது, யாருக்கு எதை கொடுத்தால் பொருத்தமோ அதை கொடுப்பது, இந்த அடிப்படையிலே செய்பவனுக்கு அந்த தன்மைக்கு என்ன சொல்லப்படும், ஹிக்மத், ஞானம் உள்ளவன், அல் ஹகீம். வலா யத்குலு தத்பீரஹு கிலலுன் வலா ஜலலுன், அல்லாஹ்வுடைய அந்த ஞானத்திலே திட்டத்திலே எந்த இடையூறுகளும் வந்துவிடாது, எந்த சருகுகளும் வந்து சருகுதல்களும் வந்துவிடாது. எப்படி நம்ம ஒரு காரியத்தை செய்வோம், ரொம்ப கரெக்டா பெர்ஃபெக்டா செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம நினைப்போம், ஆனா கடைசியில சாரி தப்பா செஞ்சுட்டேன் கோச்சுக்காதீங்க அப்படிப்போம், சாரி மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லாஹுடைய செயல்களில் அப்படி வராது, எந்த விதமான மிஸ்டேக் மறதியினால் மிஸ்டேக்கோ அல்லது ஃபார்முலா உண்டாக்குறது. இப்ப நீங்க ஒரு ஃபார்முலா வச்சிருப்பீங்க, ஒரு கார் செய்யணுமா, ஒரு மைக் செய்யணுமா, ஒரு கம்ப்யூட்டர் செய்யணுமா, ஒரு டேபிள் செய்யணுமா, அதுக்கு நீங்க ஒரு ஃபார்முலா வச்சிருப்பீங்க. சில நேரத்தில் அதுக்கு மாற்றமா செஞ்சுட்டு மிஸ்டேக் ஆகும், நம்ம இதை முன்னாடி வைக்கணும் இதை பின்னாடி வச்சுட்டேன் என்பதாக நாம் குழம்புவோம் அல்லவா. அந்த மாதிரியான எந்த குழப்பமும், எந்த விதமான ஒரு சருகுதல்கள் மிஸ்டேக்குகளும் அல்லாஹுடைய செயல்களில் ஈடுபடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை ஹக்கீம் என்று புகழ்ந்திருக்கிறார்கள், அல்லாஹ் அவனை தன்னை ஹக்கீம் என்று புகழ்ந்திருக்கிறார். அப்ப அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் அல்லாஹுவை புகழ்வதில், அல்லாஹுடைய சிபத்தை அறிவதில் மிக அறிந்தவர்களா இல்லையா? அப்ப அல்லாஹ் தனக்கு ஹக்கீம் என்று சொல்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை ஹக்கீம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றா, நான் அதை ஏற்றுக்க மாட்டேன், நான் அந்த இஸ்ஸத்துங்கிற வார்த்தையை அல்லாஹ்க்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வழிகேடாகவும் பிடிவாதமுமாக தவிர எப்படி இருக்க முடியும்? அப்ப அதே போல இரண்டாவது வசனம், சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸதி. இப்ப இந்த சுபஹான என்ற வார்த்தையை பத்தி கொஞ்சம் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்ப சுபஹான, இப்ப பொதுவா தமிழ்ல சொல்லும் பொழுது பரிசுத்தமானவன் என்று நம்ம செய்யறோம், ஆனா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தப்படுத்துகிறேன் என்ற அர்த்தம், உசப்பிஹு தஸ்பீஹன், அந்த தஸ்பீஹன் என்பதனுடைய மஸ்தர்ல உள்ள இஸ்மு தான் சுபஹான என்பது. அப்ப அல்லாஹுவை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன். அப்ப அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனை நான் எப்படி பரிசுத்தப்படுத்துறது, நம்ம பரிசுத்தப்படுத்துதலுக்கு அவன் என்ன தேவை உள்ளவனா என்று கேள்வி கேட்கலாம். அதற்கு அப்படி அர்த்தம் அல்ல, அதாவது அல்லாஹுவை நான் பரிசுத்தவானாக நம்புகிறேன். அல்லாஹுவை காஃபிர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் குறையான தன்மைகளை கொண்டு, அவனுக்கு தகாத வார்த்தைகளை கொண்டு அல்லாஹுவை கூறுகிறார்கள். எப்படி கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா உசைரை தனக்கு குழந்தையாக எடுத்துக்கொண்டான் என்று. கிறிஸ்தவர்கள் யூதர்கள் சொல்கிறார்கள், உசைரை அல்லாஹ் குழந்தையாக எடுத்துக்கொண்டான் என்று. கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா தனக்கு குழந்தையாக எடுத்துக்கொண்டான் என்று. முஷ்ரிக்குகள், மக்காவுடைய முஷ்ரிக்குகள் சொல்கிறார்கள், மலக்குகளை எல்லாம் அல்லாஹு தஆலா தன்னுடைய பெண் குழந்தைகளாக எடுத்துக்கொண்டான் என்று. அப்ப நம்ம என்ன செய்யறோம், அப்படி குறை சொல்லாமல், இவையெல்லாம் அல்லாஹ்விற்கு குறையான வார்த்தைகள், நாம் அவனை பரிசுத்தப்படுத்துகிறோம். காபிர்கள், முஷ்ரிக்குகள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்விற்கு இழுக்கான தவறான வார்த்தைகளை கூறி அவனை எழுகிறார்கள் அல்லவா, அவனுடைய கண்ணியத்தை அவர்கள் காயப்படுத்துகிறார்கள் அல்லவா, அப்படி செய்யாமல் அந்த அழுக்குகளிலிருந்து, அந்த குறைகளிலிருந்து அல்லாஹ் கண்ணியமுடையவன், பரிசுத்தமானவன் என்று அல்லாஹுவை நாம் புகழ்ந்து அவனை பரிசுத்தவான் என்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம். புரியுதுங்களா? அல்லாஹ்வை நம்ம பரிசுத்தப்படுத்துகிறோம் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? மூமின் அல்லாதவர்கள் அல்லாஹுவை இகழ்கிறார்கள் அல்லவா, அல்லாஹ்வுக்கு தகாத வார்த்தைகளை கூறி, அந்த வார்த்தைகளிலிருந்து அவன் நீங்கியவன், அவன் பரிசுத்தமானவன் என்று அவனை புகழ்ந்து அவனுடைய பரிசுத்த தன்மையை நாம் ஈமான் கொள்கிறோம், நம்பிக்கை கொள்கிறோம். அப்ப என்ன அர்த்தம் என்றால், அல்லாஹ்வுக்கு தகாத எதுவெல்லாம் பிற மக்களால் கூறப்படுகிறதோ அவை அனைத்திலிருந்தும் அல்லாஹ் நீங்கியவன் என்ற அந்த ஆழமான வார்த்தையை கொடுக்கக்கூடியதுதான் இந்த தஸ்பீஹ் என்பது. இதனுடைய டிக்ஷனரி அகராதி பொருள் என்னன்னு சொன்னா நீங்க கூட தெரிஞ்சிருக்கலாம். இப்ப சபஹ யஸ்பஹு அப்படின்னு சொன்னா தண்ணீர் நீந்துறதுன்னு சொல்லுவாங்க. அதே போல இன்னொரு அர்த்தம், ரொம்ப வேகமா போறது, டீப்பா ஸ்பீடா போறதுக்கு பேரும் சபஹ என்று சொல்வார்கள். அப்ப காஃபிர்கள் எந்த அளவு அல்லாஹு தஆலாவை இழக்காக பேசுகிறார்களோ அதிலிருந்து தூய்மைப்படுத்தி அல்லாஹுவை புகழ்வதிலே அவ்வளவு விரைவாக, அவ்வளவு ஆழமாக அல்லாஹ்வுடைய உயர்வுகளை, அல்லாஹ்வுடைய பரிசுத்த தன்மையை நாம் நம்பிக்கை கொள்கிறோம் என்ற அந்த அர்த்தத்தில்தான் அந்த, அதாவது விரைந்து செல்வது, ஆழமாக செல்வது. நீ குர்ஆன்ல யாசீன்ல பார்த்தீங்கன்னா குல்லுன் ஃபீ ஃபலக்கி யஸ்பஹூன் இருக்கும். எல்லா நட்சத்திரங்களும் ஒவ்வொன்றும் அதனுடைய வரையறையிலே நீந்தி கொண்டிருக்கின்றன. அப்ப அந்த அர்த்தத்தில், அந்த வார்த்தையிலிருந்து வந்த இந்த சபஹ சுப்ஹான் என்ற வார்த்தையை இந்த இடத்தில் அல்லாஹ்வை ஆழமாக புகழ்வதற்குரிய வார்த்தையாக பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அந்த கண்ணியம் என்பது எப்படிப்பட்டது என்றால், முஷ்ரிக்குகள் சொல்வதை போலல்ல. முஷ்ரிக்குகள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்விற்கு மனைவி இருக்கிறது என்று சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கிறது என்று சொன்னார்கள், அல்லாஹ்விற்கு கூட்டாளி இருக்கிறான் என்று சொன்னார்கள், அல்லாஹ்வை பாதுகாப்பதற்கு கார்டியன் இருக்கிறான் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ்வை அவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்களே, அந்த நம்பிக்கையிலிருந்து நாம் விலகிக் கொள்கிறோம். அல்லாஹ் அப்படிப்பட்டவன் அல்ல. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே யாரும் அவனுடைய அனுமதி இல்லாமல் பரிந்து பேச முடியாது. அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்திலே அவனுடைய நாட்டம் இல்லாமல் யாரும் உள்ளே நுழைய முடியாது என்று அல்லாஹ்வை நாம் உயர்வாக மதிக்கின்றோம். அப்ப இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கண்ணியத்தையும் அவனுடைய அந்த உயர்வையும் பற்றி நமக்கு சொல்லுகின்றார். அப்ப அடுத்த ஹதீஸுக்குள்ளார போவோம். அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, ஹதீஸுக்குள்ள போகும் தலைப்புக்குள்ள விளக்கம் முடிஞ்சிருச்சு. தகூலு ஜஹன்னம் கப் கப் வ இஸ்ஸதிக. நாளைக்கு மறுமையில அல்லாஹு தஆலா நரகவாதிகளை போட்டுக்கிட்டே இருப்பான். எங்க போடுவான்? நரகத்துக்குள்ளார போடுவான். இந்த நரகம் என்ன சொல்லும்னா, அவ்வளவு பயங்கரமா இருக்கும் நரகம். அதனுடைய நீளம், அதனுடைய ஆழம், அதனுடைய அகலம் நம்முடைய அறிவுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முறை பயங்கரமான ஒரு திடுக்கமான சப்தத்தை கேட்டபோது சஹாபாக்களிடத்தில் கேட்டாங்க, இப்போது ஒரு சப்தம், பயங்கரமான ஒரு சப்தத்தை கேட்டீங்களே, இடி சப்தம் மாதிரி, அந்த சப்தம் என்ன அப்படின்னு கேட்டப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹும் ரசூலும் அறிந்தவர்கள். 60 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தின் விளிம்பிலிருந்து ஒரு பெரும் வாளை உருட்டப்பட்டது, போடப்பட்டது. அது இப்போதுதான் நரகத்தின் அடித்தளத்தை வந்து சேர்ந்திருக்கிறது. அது போய் அடித்தளத்தில் விழுந்த அந்த சத்தத்தை தான் இப்ப நம்ம கேட்டோம் என்று. அப்ப அவ்வளவு ஆழமானது நரகம், எவ்வளவு பெரியது. 70,000 சங்கலிகளிலே ஒவ்வொரு சங்கலியையும் 70,000 பெரும் மாணவர்கள் இழுத்துக்கொண்டு வருவார்கள். அவ்வளவு பயங்கரமான ஒரு அந்த உலகம்தான் நரகம் என்பது. அப்போ இந்த நரகத்துல அல்லாஹு தஆலா பாவிகளை போட்டுக்கிட்டே இருப்பான். நரகம் சொல்லிக்கிட்டே இருக்கும், ஹல்பி மஸீத், யா அல்லாஹ் இன்னும் போடுன்னு சொல்லிட்டு, யௌம நகூலு லி ஜஹன்னம ஹலிம் தலாதி வ தகூலு ஹல்பி மஸீத். அல்லாஹ் நரகத்தை பார்த்து கேட்பான், நரகமே நீ வயிறு நிரம்பி விட்டாயா? நரகம் சொல்லும், யா அல்லாஹ் இன்னும் இருக்கிறார்களா? கொண்டு வா, என்னிடத்தில் இடம் இருக்கிறது என்று. அப்போ நரகம் கடைசியில் தக்காது தமையசு மினல் கையில், அந்த நரகத்துக்கே பாவிகள் மேல கோபம் வரும், வெடித்து விட நெருங்கிவிடும், பயங்கரமான சத்தத்தை நரகம் கொடுக்கும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது பாதத்தை அந்த நரகத்தின் மீது வைத்தவுடன், தனது பாதத்தை அல்லாஹுத்தால அந்த நரகத்தின் மீது வைப்பான். அதுக்கு விளக்கம் பின்னாடி வருது இன்ஷால்லா. என்ன அதுவும் அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் உள்ளது, நம்மை நம்பி நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒன்று. இப்ப அல்லாஹுத்தால தனது பாதத்தை அந்த நரகத்தின் மேல வைத்த உடனே அந்த நரகம் சொல்லும், கத் கத், போதும் போதும், உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக, உனது கண்ணியத்தின் மீது, உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக. அப்ப எப்படி வல்லாஹி தல்லாஹி பில்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்யப்படுகிறதோ, அதே போன்று எதன் மீதும் சத்தியம் செய்யப்பட்டுள்ளது, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தின் மீதும் சத்தியம் செய்யப்பட்டுள்ளது. அப்ப நாளைக்கு மறுமையில நரகம் அல்லாஹ்விடத்திலே பேசுகின்ற அந்த பேச்சை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது ஹதீஸிலே நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப இது ஒரு தவறானதாக இருந்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அவனுக்கு மாறு செய்யாத படைப்பாகிய நரகம் இந்த வார்த்தையை சொல்லுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வார்த்தை தெரிந்தது எப்படி? அல்லாஹுடைய அறிவிப்பின் மூலமாக. நாளை மறுமையிலே அல்லாஹ் விடத்திலே நரகம் பேசுவது, அல்லாஹ்விற்கு பதில் கூறுவதை எப்படி அறிந்து கொண்டார்கள்? எப்படி அறிந்து கொண்டார்கள்? அல்லாஹ் அறிவிப்பதை கொண்டு அறிந்து கொண்டார்கள். அப்ப அல்லாஹுடைய அறிவிப்பு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்கிறார்கள், இது தவறான ஒன்றாக இருக்குமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அல்லாஹ்வுக்கு கண்ணியமே இஸ்ஸத் என்ற சிபத்தே அல்லாஹ்வுக்கு இல்லைன்னு சொன்னா, நரகம் அல்லாஹ்வே உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக சொல்வது சரியாகுமா? சரியாமாங்க, புரிஞ்சுங்களா? அடுத்து அபு ஹுரைரா, இதெல்லாம் ஹதீஸ் உங்களுக்கு எல்லாம் சஹீஹான ஹதீஸ் இருந்து வரக்கூடிய அந்த, அதாவது அந்தந்த வரிகளை மட்டும், எந்த வரியில நமக்கு ஆதாரம் இருக்குதோ அதை மட்டும் எடுத்து தலைப்பினுடைய ஆரம்பத்தில் போட்டுக்கிட்டு வராங்க. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யபகா ரஜுலுன் பைனல் ஜன்னத்தி வன்னார். அல்லாஹு அக்பர். நாளைக்கு மறுமையில அது ஒரு மிகப்பெரிய ஒரு உலகம் அது. அல்லாஹு தஆலா தீர்ப்பளிப்பான். அந்த தீர்ப்பு பல வகையாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய நீதம், அல்லாஹ்வுடைய பதிலுக்கு ஏற்றவாறு அல்லாஹ்வுடைய அந்த தீர்ப்பு அமைந்திருக்கும். அப்போ ஒருத்தர் கடைசியில் நரகத்தில் மாட்டிப்பார். ஒரு நீளமான ஹதீஸ். யா அல்லாஹ், இந்த காஃபிர் பசங்கள்லாம் என்ன ஏசுறானு அப்படிம்பாரு. என்னடா நீ உன்ன மூமின்னு சொன்ன, தொழுத நீ வந்து மாட்டிக்கிட்டே அப்படின்னு ஏதாச்சும் பாவம் செஞ்சிருப்பார். எல்லாம் செஞ்சிருந்தாரு, ஆனா ஏதோ ஒரு பாவம் செஞ்சு இப்படி கேட்டு கேட்டு அல்லாட்ட பேசி பேசி, யா அல்லா இனிமே எதுவும் கேட்க மாட்டேன், யா அல்லா இனிமே எதையும் கேட்க மாட்டேன், யா அல்லா இனிமே எதையும் கேட்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி பண்ணி அவர் வந்துகிட்டே இருப்பார். சரியா? அதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யபகா ரஜுலும் பைனல் ஜன்னத்தி ஒன்னார். கடைசியில் இப்படி வந்து வந்து சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில வந்து அவர் நின்றுவார். ஆகிரு அகலின் நாரி துகூலன் அல் ஜன்னத்தை. இவர் தான் சொர்க்கத்துக்கு போற கடைசி மனிதர். ஃபயகூல், அந்த மனிதர் சொல்வார், ரப்பி இஸ்ரிஃப் வஜிஹி அனின்னார், அல்லாஹ் என் முகத்தை கொஞ்சம் திருப்பிடு நரகத்திலிருந்து. அல்லாஹ் நரகத்திலிருந்து வெளியாக்கி எந்த எந்த பக்கம் பார்த்து அவரை திருப்பி வச்சிருந்தான்? நரகத்தை பார்க்கிற மாதிரி திருப்பி வச்சிருந்தான். அவர் என்ன சொல்வாரு? யா அல்லாஹ் என் முகத்தை நரகத்தின் பக்கத்திலிருந்து திருப்பி விடு. லாவ இஸ்ஸதிக லா அஸ்அலுக கைரஹா, உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக இதை தவிர நான் எதையுமே கேட்க மாட்டேன். இப்படி சொல்லி சொல்லி தான் வெளியே வந்தார் ஆளு. இப்படி உள்ளார இருந்து சொல்லி சொல்லி வெளியே. கடைசியில் அதே போல அவர் சத்தியம் பண்ண மாதிரி அல்லாஹு தஆலா சொல்லுவார், சரிப்பா மலக்குகள் சொல்லி இவர் இந்த பக்கம் திருப்பி வச்சிருங்க. இந்த பக்கம் திருப்பி வச்சா கொஞ்ச நாள் ஆனவுடனே, அல்லாஹ் எல்லாம் மஸ்தியா இருக்கிறாங்க, நான் மட்டும் இங்க இவ்வளவு பரேஷானா இருக்கிறேன்னு, கொஞ்சம் ஒரு இடத்துல எனக்கு இடம் கொடுத்தா எனக்கு என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி அல்லாட்ட கேட்டவன் அல்லாஹ் கேப்படியே இப்படிதானே சொல்லிட்டே வந்திருக்கிற, இதுக்கு மேல ஏதாவது கேட்பியா? அல்லாஹ் உன் கண்ணியத்தின் மேல சத்தியம் செஞ்சு சொல்றேன், இனிமே எதையும் கேட்க மாட்டேன் அப்படிம்பார். சுப்ஹான் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அப்ப அந்த ஹதீஸ் பெருசா வரும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அடியானே நீ என்ன வேணாலும் கேளு, நல்லா சிந்திச்சுக்க, உனக்கு என்ன வேணும்னு நல்லா யோசிச்சுக்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அடியான் யோசிச்சுக்கிட்டே இருப்பான், யாரெல்லாம் யோசிச்சுட்டா குர்ரா அல்லாஹ் அப்படின்னு கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், நீ யோசிச்சது மட்டுமல்ல அந்த மாதிரி 10 மடங்கு சேர்த்து தர அப்படின்னு சொல்லிட்டு சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம குறிப்பா இந்த ஹதீஸ்ல இந்த இடத்துல பாக்குறது என்ன, அந்த மறுமையில நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி பேசுற மனிதர் என்ன சொல்வாரு, உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் எதையும் கேட்க மாட்டேன் என்று சொல்வார். அப்ப ஆகிரத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்தது யார், கண்டிப்பாக அல்லாஹு தஆலா. அப்ப நாளைக்கு மறுமையில பேசும் பொழுது அங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாருடைய அறிவுக்கும் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருப்பான். அங்க எதையுமே மாத்தி பேச முடியாது. வார்த்தைகள் அல்லாஹ்வுக்கு முன்னாடி அல்லாவுக்கு கண்ணியம் இல்லாத வார்த்தைய யாரும் அங்கே பேச முடியாது. அப்ப அல்லாவுக்கு முன்னாடி நிக்கிற மனிதர் இந்த வார்த்தையை சொல்கிறார். இது தப்பாவே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அல்லாஹ் என்ன செய்வாரு, எனக்கு இப்படி வார்த்தையை சொல்லாத, அல்லாஹ் மேல சத்தியமாக சொல்லு, என் மேல என்னோட கண்ணியத்தின் மேல எப்படி நீ சத்தியம் பண்ற, அப்படி சத்தியம் பண்றது தவறு நல்லா சொல்லுவானா இல்லையா. அந்த அடியாண்ட சொல்லிருப்பான், ஏ என் கண்ணியத்தின் மேல நீ சொல்ற, ஏன் இந்த வார்த்தையை சொல்லாத, நேரம் என்ன பார்த்து யா அல்லாஹ் உன் மேல சத்தியம்னு சொல்லு அப்படின்னு அல்லாஹ் அங்க சொல்லிருப்பான். சொல்லிருப்பானா இல்லையா, அந்த தவறான வார்த்தையை அல்லாஹுத்தல நம்பிக்கை அறிவிப்பானா, அறிவிக்க மாட்டான். அதான் அந்த பாயிண்ட். அப்ப அல்லாஹ் கண்ணியமானவன், இஸ்ஸத் என்ற சிஃபத், கண்ணியம் என்ற சிஃபத்து அல்லாஹ்வுக்கு சொந்தமானது இருக்கிறது அவனுக்கு. சரி அடுத்து வாங்க. அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நபிமார்கள்ல ரொம்ப அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான அடியார்கள்ல இவங்களும் ஒருத்தர். இவர்கள் ஒரு நாள் குளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு தங்கத்தினாலான ஒரு வெட்டுக்கிளி அது வந்து அப்படியே உழுக அவங்க அப்படியே எடுத்துக்கிட்டான். என்ன ஒரு துணியை போட்டு அப்படியே எடுத்து ஒரு சின்ன குருவி மாதிரி அஸ்வூர் மாதிரி அதை உடனே எடுத்துக்கிட்டாங்க. அல்லாஹுத்தல உடனே கேட்டான், இவன் கஜானா கஜானாவா கொடுத்துருக்கிறேன் நானு, பாவம் அது கோல்டு கலர்ல ஒரு கோல்டு வெட்டுக்கிளி ஒண்ணு அதையும் சேர்த்து பிடிச்சுக்கிட்டே அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக உனது பரக்கத்தை விட்டு அருளை விட்டு நான் எப்போது தேவையற்றவனாக ஆக முடியும், எனக்கு எந்த காலத்திலும் சரி நான் உனது அருளை விட்டு தேவையற்றவனாக ஆகவே முடியாது. அப்ப அய்யூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் ஒரு நபி, வஹி கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்விடத்தில் பேசும் பொழுது உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஒரு நபி சொல்லும் பொழுது அது தவறா இருந்தால் என்ன செஞ்சிருப்பான், உடனே திருத்தி இருப்பான். அதை ரசூல் சல்லா அலிஸ்லம் எடுத்து சொல்கிறார்கள், புரியுதுங்களா. அப்ப ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அதை ஏற்றிருக்கிறார்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதை கொண்டு. அப்ப இது அல்லாஹ் கண்ணியமானவன், அல்லாஹ்விற்கு கண்ணியம் என்ற சிஃபத் இருக்கிறது, புரியுதுங்களா, நல்லா ஆழமா விளங்குச்சுங்களா. சரி இப்ப அடுத்து வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு துஆவை இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். عن ابن عباس رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم كان يقول أعوذ بعزتك التي لا إله إلا أنت الذي لا يموت والجن والإنس يموتون يا الله உனது கண்ணியத்தை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். நீ எப்படிப்பட்டவன், அல்லதி லா இலாஹ இல்லா, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. அல்லதி லா யமூத், நீ மரணமே இல்லாதவன். ஜின்களும் மனிதர்களும் மரணிக்க கூடியவர்கள். அப்ப மலக்குகள் மரணிக்க மாட்டாங்களா, மலக்குகளும் மரணிப்பார்கள். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாருமே அழியக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய முகம் மட்டுமே நிரந்தரமானது. அப்ப குறிப்பா இந்த இடத்துல நாம் எதை பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஊது பிக்க, அல்லாஹ் உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறோம் என்று கூறியதை போன்றே எப்படியும் பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள். சொல்லுங்க, அல்லாஹ் உனது இஸ்ஸத்தை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்றும் பிரார்த்தித்திருக்கிறார்கள். அப்ப அஊது நம்ம இதுக்கு தமிழ்ல சொல்ற அர்த்தம் அஊது பி இஸ்ஸதிக்க, அஊது இந்த வார்த்தையை நம்ம அதிகமா பயன்படுத்துறோம். குல் அஊது பிரபில் ஃபலக், அது போல அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். இந்த அஊதுங்கிற வார்த்தையை பத்தி கொஞ்சம் நம்ம தெளிவா பார்ப்போம். அஊது என்றால் என்ன, அல் இல்திஜா அல் இஹ்திஸாம், ஒன்றின் பக்கம் ஒதுங்கி அவனை அப்படியே பிடித்துக் கொள்வது. ஒன்றின் பக்கம் ஒதுங்கி அவனை அப்படியே இருக பற்றி கொள்வது. நீ தான் என்ன பாதுகாக்கணும், நீ தான் எனக்கு சேஃப்டி பண்ணணும், நீ தான் எனக்கு துணை நிற்க வேண்டும். புரியுதுங்களா? அப்ப அழுது என்று சொல்லும் போது என்ன, அல்லாஹுவின் பக்கம் திரும்பி அல்லாஹுவின் பக்கம் ஒதுங்கி அவனை பற்றி பிடித்துக் கொள்கிறோம். யா அல்லாஹ், இந்த சைத்தான் என்ன வழி கெடுக்க வர்றான், இந்த மனுஷன் என்ன வழி கெடுக்க வர்றான், இந்த நஃப்ஸ் என்ன வழி கெடுக்க வருது, என்னை நீ பாதுகாத்துக்க, என்ன நீ சேஃப்டி பண்ணிக்க. ஏன் இப்ப நான் எங்க வந்துட்டேன் சொல்லுங்க, உன்னிடம் வந்து விட்டேன். அப்ப உண்மையான சேஃப்டி எப்ப வருது, ஒரு அரசரின் பக்கம் ஒதுங்கிட்டு நான் உன் சைடு வந்துட்டேன், நீ என்ன சேஃப்டி பண்ணிக்கணும்னு சொன்னா அது எவ்வளவு ஆழமானது. எப்படி? அதே போல நம்ம இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, அண்ணா நான் உன்ட்ட வந்துட்டேன், நான் உன்னிடத்துல ஒதுங்கிக்கிட்டேன், இப்ப உன்னை புடிச்சுக்கிட்டேன், நீ என்ன பாதுகாத்துக்க, நீ என்ன காத்துக்க. பயப்படுகிறோமோ அதிலிருந்து விரண்டு யார் நமக்கு அடைக்கலம் கொடுப்பார்களோ, யார் நம்மை பாதுகாப்பார்களோ அவர்களிடத்திலே ஓடோடி வந்து விடுவது. அப்ப யார் அல்லாஹ்விடத்திலே ஆயுள் அந்த பாதுகாவல் தேடுகிறாரோ, அவர் என்ன செய்கிறார், தான் எதையெல்லாம் பயப்படுகிறாரோ, தனக்கு எதெல்லாம் தீங்கு தருமோ அதிலிருந்து ஓடோடி, தன்னை எதெல்லாம் அழித்து நாசமாக்குமோ அதிலிருந்து விரண்டு ஓடி, இலா ரப்பிஹி வ மாலிகிஹி அல் அஸீஸ் அல்லதீ லா யுகாலம், தனது அரசனான அந்த அல்லாஹ்வின் பக்கம் ஓடி வந்து விடுகிறார். அவன் எப்படிப்பட்டவன், அல் அஸீஸ், அவனோ மிகைத்தவன், ஆற்றல் உள்ளவன், அவனை யாரும் மிகைக்க முடியாது. யுஇஸ்ஸு மையஷா, நாடியவரை கண்ணியப்படுத்துகின்றான், வ யுதில்லு மையஷா, நாடியவரை இழிவுபடுத்துகின்றான், வ யுஜீரு மன் இஷ்டமா பிஹி, தன்னிடத்திலே யார் பாதுகாப்பு தேடி வந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு அவன் கார்மானம் பாதுகாப்பு தருகிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துஆ கேட்டார்கள், அஊது பிஇஸ்ஸதி அல்லதீ லா இலாஹா இல்லா, உனது கண்ணியத்தை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். நீ எப்படிப்பட்டவன், அல்லதீ லா இலாஹா இல்லா அன்த அல்லதீ லா யமூத், மரணமே இல்லாத இறைவனாயிற்று நீ, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு யாரும் இல்லை. இந்த வார்த்தையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த கருத்து என்னவென்றால், அன்த அல் இலாஹுல் ஹக், யா அல்லாஹ் நீதான் உண்மையான அரசன், உண்மையான இறைவன். அல்லதீ தஜிபு இபாதத்துஹு அலா இபாதிஹி, அடியார்கள் எல்லாம் யாரை வணங்க வேண்டுமோ அத்தகைய இறைவன் நீ, உன்னை தவிர வேறு யாரையும் யாராவது வணங்கினால் அது மிகப்பெரிய வழிகேடு, அவர் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்திற்கு ஆளாகி விடுவார், நிரந்தர நரகத்திற்கு ஆளாகி விடுவார். எனவே ஃபலிதாலிக லா தவஜ்ஜஹு பித்தல்லுஹி இல்லா இலைக யாரம், பணிவதை கொண்டு, பயப்படுவதை கொண்டு, தாழ்மையாகுவதை கொண்டு, உன்னை தவிர வேறு யாரையும் நான் முன்னோக்க மாட்டேன் அல்லாஹ்வே. புரியல, அஊது பிஇஸ்ஸதிக்கன் சொல்லும் பொழுது இந்த உணர்வோடு சொல்லணும். என்ன பெரும்பாலும் துவா என்பது எப்படி இருக்குது, அர்த்தமே தெரியாது, என்னடா ஹசனாக்கு அர்த்தம்னு கேட்டா எப்படி, என்ன எப்படிங்க துட்டு அப்படிம்பாரு, ஹசனாக்கு என்னங்க அர்த்தம், சஹாபாக்கள் சொன்ன அர்த்தம் என்ன, தாபீன்கள் சொன்ன அர்த்தம் என்னன்னா, ஹசனான்னு சொன்னா துன்யால நல்லமல் செய்யறதுக்கு தௌஃபீக்கு, ஆகிரத்துல ஹசனானா என்ன சொர்க்கம் அப்படின்னா. நம்ம ஆள் இப்படி எடுத்துக்கிட்டாரு, பில்டிங் காசு பணம் நானும் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு தான் இருக்கிற அப்படிம்பாரு. நீ என்ன நீயத்துல கேக்குற நீனு, புரியுதுங்களா, ஆகலாது. அப்ப பெரும்பாலும் அர்த்தத்தை மாத்தி வச்சுப்போம் நம்ம, அல்லது அர்த்தமே தெரியாது. கவனிங்க, அப்ப அல்லாஹுமையர் சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்துல என்ன அந்த ஒரு, அதாவது ஒரு பயம் பணிவு வர வேண்டும் என்றால், அல்லாஹ் இந்த பணிவு இந்த பயம், இதை கொண்டு நான் வேறு யாரையும் முன்னோக்க மாட்டேன், ஃபலா இலாஹ லி கைரு, உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இறைவனே இல்லை, எனவே ஃபபிக்க அஊது வ இலைக்க அலூது, உன்னை கொண்டே நான் எனக்கு காவலை பாதுகாவலை தேடுகிறேன், உன் பக்கமே நான் ஒதுங்கி வந்து விடுகிறேன். அப்ப அல்லதி இல்லா யமூத், உனக்கு மரணமே, நீ மரணிக்கவே மாட்டாய், அதாவது நீ நித்திய ஜீவன், நீ எல்லோரையும் நிர்வகிக்கக்கூடியவன், உனக்கு தூக்கமே இல்லை, அசதியே இல்லைன்னு சொன்னா அடுத்து மரணத்தை பத்தி என்ன சொல்றது, உனது உள்ளமைக்கு ஒரு ஆரம்பம் கிடையாது, உனது அந்த நிரந்தர தன்மைக்கு ஒரு எல்லை கிடையாது, நீ உன்னிலே நிறைவானவன், பிறருடைய தேவை உனக்கு அறவே இல்லை, எல்லா படைப்புகளும் முன்பக்கம் தேவை உள்ளவர்கள். வக்கானு அதமன் கபல இஜாதிக்க ஐயாகும், நீ அவர்களை உருவாக்குவதற்கு முன்பு அவர்கள் இல்லாமையிலே இருந்தார்கள். அவர்களுக்கு நோய் வரலாம், அவர்களுக்கு பிரச்சனைகள் குழப்பங்கள் மாற்றம் வரலாம், அவர்கள் அழிந்து விடலாம். ஆனால் அன்த யா ரப் அல் பாக்கி வஹ்தக, நீதான் நிரந்தரமானவன், குல்லுகும் யமூத்துன், படைப்புகள் எல்லாம் மரணித்து விடக்கூடியவர்கள். ஃபலா ரப்ப சிவாக யதசர்ரஃபு பில் கல்கி கைஃப யஷா, உன்னை தவிர வேறு யாரும் ரப்பு கிடையாது, நீ நாடியபடி படைப்பினங்களிலே நீ உனது செயல்களை செய்து கொண்டிருக்கிறாய், நீ மாறவும் மாட்டாய், உன்னை யாரும் மாற்றிவிடவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஆழமான அர்த்தம் தான் எதற்கு, அஊது பிஇஸ்ஸதிக அல்லதி லா இலாஹ இல்லா அன்த அல்லதி லா யமூத். அப்ப இந்த ஒரு உணர்வோடு அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை கேட்க வேண்டும். அடுத்த துஆவை பாருங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலே போட்டுக்கொண்டே இருப்பான், நரகம் சொல்லிக்கொண்டே இருக்கும், ஹத்தா யதா ஃபீஹா ரப்புல் ஆலமீன் கதமஹு, ரப்புல் ஆலமீன் தனது கதமை தனது பாதத்தை அந்த நரகத்து மீது வைப்பான், ஃபயன்ஸவி பஅதுஹா இலா பஅதின், நரகம் அப்படியே ஒன்றோடு ஒன்று சுருங்கிக் கொள்ளும், சும்மா தகூல் அந்த நரகம் சொல்லும், கத் கத் பிஇஸ்ஸதிக வ கரபிக, இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை சேர்ந்திருக்கு, போதும் போதும், உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாக, உனது பெருந்தன்மையின் மீது சத்தியமாக, நரகம் அல்லாவிடத்துல பாதுகாவல் செய்ய அல்லா என்னை இன்னும் நசிக்கிறாத போதும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஓலா தஜாலு ஜன்னத்து தஃபுலு ஹத்தா யுன்ஷி அல்லாஹு லஹா கல்கன் ஃபயஸ்கினுஹும் ஃபதரல் ஜன்னா, சொர்க்கம் இப்படின்னு சொன்னா அது அப்படியே விசாலமாகிக்கிட்டே போகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த எக்ஸ்ட்ரா விசாலமான இடத்திற்காக அல்லாஹ் ஒரு படைப்பை படைத்து அங்கே அவர்களை தங்க வைப்பார். அப்ப இதுவரைக்கும் நம்ம இன்ஷா ஏழாவது அமர்வுல புகாரியினுடைய கிதாபு தௌஹீதில் இருந்து ஏழாவது பாடத்தை பார்த்தோம். இதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய முக்கியமான, அதாவது அல் அஸ்மாவுல் ஹுஸ்னால அவனுடைய உயர்ந்த பண்புகள்ல அல் அஸீஸ் அல் ஹக்கீம் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். அல்லாஹிற்கு அஸீஸ் என்ற அந்த அழகிய பெயரை கொண்டு அல்லாஹ் அவனை வர்ணித்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணித்திருக்கிறார்கள். அது போன்ற அந்த அஸீஸிலிருந்து வந்த இஸ்ஸத் என்ற அந்த கண்ணியம் வல்லமை என்ற சிஃபத்தை அல்லாஹ்வும் தனக்கு வர்ணித்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வர்ணித்திருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ்வை அவன் வர்ணித்ததை போன்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு மாற்றமாக அதுல தவியில் செஞ்சு அது என்ன கண்ணியம்னா இப்படி அப்படி போயிடுமே இப்படி போயிடுமேன்னு சொல்லி நம்ம ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி எதை அல்லாஹ் தனக்கு சொன்னானோ அதை நாம் மறுக்கக்கூடாது, அதில் மாற்று கருத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. அல்லாஹுடைய கண்ணியத்தை படைப்பினங்களின் கண்ணியத்தை கொண்டும் ஒப்பிடக்கூடாது. இப்ப ஏன் அந்த மாற்று கருத்தாளிகளுக்கு குழப்பம் வந்துச்சுன்னு சொன்னா, கண்ணியம்னா என்னங்க, பிறர் ஒருத்தரை மதிப்பா மரியாதையா பார்த்தா அது கண்ணியம், உங்களுக்கு புரியணும். ஏன் அவங்க வந்து மாத்தினாங்கன்னு சொல்லிட்டு புரியணும்ல, கண்ணியங்கிறது அல்லாவுக்கு ஏத்துக்கிறதுல உங்களுக்கு என்னங்க குழப்பம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அவங்கள பார்த்து. அதுக்கு அவங்களுக்கு ஏற்பட்ட குழப்பம் என்னன்னு சொன்னா, கண்ணியம்னா என்னங்க, ஒருத்தர் சும்மா அப்படி உட்கார்ந்துருக்கிறாரு, தான் அப்படி தனியா ஒரு ரூம்ல உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுங்களேன், அப்ப இவர் எதுவும் சொல்லும் சொல்லப்படுமா சொல்லப்படாது. இப்ப ஒருத்தர் அவர் வர்றதை பார்த்துட்டு ஒருத்தர் எந்திரிச்சு நிக்கிறாரு, இவர் இவரை கண்ணியப்படுத்தினாரு, ஒரு நல்ல பெயரை கொண்டு அவரை வந்து அழைக்கப்படுது. அப்ப என்ன அர்த்தம், இந்த நல்ல பெயரை கூறி இவர் இவரை கண்ணியப்படுத்தினாரு. அப்புறம் ஒருத்தர், அதாவது என்ன சுருக்கமானு சொன்னா, ஒருத்தரை கண்ணியமானு ஏத்துக்கிறதா இருந்தா ஒரு ஆளை வச்சு மட்டும் ஏத்துக்க முடியாது, அங்க ரெண்டு பேர் இருக்கணும், மூணு பேர் இருக்கணும், புரியுதா இல்லையா. ஒருத்தரை கண்ணியமானு ஏத்துக்கிறதா இருந்தா அங்க இன்னொருத்தர் இருக்கணும், இவர் இவரை உயர்வா மதிப்பா பார்க்கும் பொழுது அப்ப சொல்லுவீங்க இவரை கண்ணியவான்னு சொல்லிட்டு. அப்ப அல்லாஹ் ஒருத்தனா இருக்கும் பொழுது யாருமே இல்லையே, அப்ப எப்படி அல்லாஹ்க்கு கண்ணியவானுங்கிற சிபத்து வரும். அப்ப அல்லாவுக்கு கண்ணியவான் சிபத்தை வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ் இருந்தப்பயே இன்னொருத்தர் யாரும் இருந்தாரோ அல்லாவை கண்ணியப்படுத்துறதுக்கு யாரையும் பாருங்க, புரியுதா உங்களுக்கு. இந்த மாதிரி லாஜிக், இதெல்லாம் எந்த லாஜிக், இது கிரேக்க தத்துவத்துடைய லாஜிக். இந்த லாஜிக்கு சில அறிவாளிகளுக்கு முத்தி முத்தி போய் என்ன சொன்னாங்கன்னா, பில்டிங் கட்டுற வரைக்கும் தாங்க கொத்தனார் இருக்கணும், பில்டிங் கட்டி முடிச்சுட்டா பில்டிங் பாட்டுக்கு இருக்கும், கொத்தனார் போனா கூட பில்டிங் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில போய் இந்த மாதிரி சிந்திச்சு, அல்லாஹ் படைக்கிற வரைக்கும் அல்லாஹ் இந்த துன்யாவுக்கு தேவைப்பட்டுச்சு, இனி இந்த துன்யா தானா இயங்கிட்டு இருக்கா, அல்லாஹ் அவன் வேலையை வேற வேலையை, இப்படியெல்லாம் குழப்பினார்கள். புரியுதுங்களா. அதனால எப்படி நாம் அல்லாஹுவை, படைப்புகளே இல்லாமல் இருந்த போதும் அல்லாஹுவிற்கு படைப்பாளர் என்ற தன்மை இருந்ததா இல்லையா, அதே போலதான் அல்லாஹுவை கண்ணியப்படுத்துகின்ற வார்த்தைகளை புகழக்கூடிய படைப்புகளே இல்லாமல் இருந்த போதும் அல்லாஹ் கண்ணியத்திற்குரியவனாக இருந்தான். அல்லாஹுடைய கண்ணியத்தை படைப்பிடங்களின் கண்ணியத்தோடு ஒப்பிடாதீர்கள். படைப்பிடங்கள் அவனை புகழ்ந்தாலும் சரி புகழவில்லை என்றாலும் சரி அல்லாஹ் கண்ணியமானவன், கண்ணியம் அவனுக்கு இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனை கொண்டும் ஹதீஸை கொண்டும் நமக்கு நேர்வழியை தருவானாக, அதிலே நமக்கு நன்மையையும் அருளையும் செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.